சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன். 49 அத்தியாயம். விசாரணையில் நிகழ்ந்த விசித்திரம். முசிறியின் துறைமுக போர் நடந்து 3 நாட்கள் ஆகியும் கூட துறைமுக பகுதிகளும் கடற்புறமும் போரின் காயங்களை முழுதும் துடைக்காமல் இருந்தபடியால் 2 நாள் சுத்திகரிப்பு வேலைக்கு பிறகும் சிற்சில கேடயங்களும் வாட்களும் ஆங்காங்கு தரையில் கிடந்தது அன்றி, மூழ்கடிக்கப்பட்ட 2 யவன மரக்கலங்கள், அவற்றுக்கு துணை புரிய வந்த 2 பக்கத்து குறுநில மன்னர்களின் கப்பல்கள், இவற்றின் பிளந்த பலகைகள் அவற்றில் அலைந்து கொண்டும் கரையில் ஒதுக்கப்பட்டும் கிடந்தன. உருப்படியாக விடப்பட்ட யவனர்களின் பிரதான மரக்கலம் கூட பாய்களை இழந்தும் சில இடங்களில் பக்க பலகைகள் மூலியாகவும் காட்சியளிக்கவே செய்தன. மொத்தத்தில் அந்த துறைமுகம் சேர நாட்டை சீண்டுவது எத்தனை அபாயம் என்பதை நிரூபித்தது. போர் முடிந்துவிட்டதால் சுள்ளியாற்று சங்கமத்துறையின் மறுபடியும் உலாவ தொடங்கிவிட்ட படகுகளும் மக்களும் கிளப்பிய குதூகல ஒளிகள் எப்போப்பட்ட அச்சத்தையும் அவர்கள் சந்திக்கக்கூடிய உரம் படைத்தவர்கள் என்பதை சுட்டிக்காட்டின. 4வது நாள் காலையில் முசிறியின் படைகள் தங்கள் பழைய இடங்களுக்கு திரும்பிவிட்டதால் சாதாரண வாழ்க்கை அந்த மாநகரில் உலாவ தொடங்கினாலும் போரை பற்றிய மக்கள் பேச்சு மட்டும் முடியவில்லை. கடல்வேந்தன் சிறப்பும் மன்னன் திடீர் என்று தோன்றி யவனர்களையும் அவர்களோடு புரட்சியில் சேர்ந்தவர்களையும் கடற்புறம் விரட்டிவிட்ட சிறப்பையும் பற்றி பேசவே செய்தனர். இந்த போர் சிறியதாயினும் இதை பற்றி பெரும் புலவரான பரணர் பாடாதிருக்க மாட்டார் என்று நிச்சயமாக மக்கள் பேசிக் கொண்டார்கள். அப்படி ஒரு பாட்டை அவர் முன்னமே பாடியிருந்தார் என்பதும், அதன் மூலம் கவி வாக்கு பொய்யாகாது என்ற உண்மையை நிலைநாட்டியிருந்தார் என்பதும் மக்களுக்கு தெரியாவிட்டாலும் இலக்கள்ளிக்கு தெரிந்தே இருந்ததால் அவள் 4வது நாள் காலையில் பரணர் வீட்டில் பதிற்றுப்பத்தின் வரிகளை பாடவே செய்தாள். அவள் தேன் குரல் பரணர் இல்லத்தில் எதிரொலி செய்த போதுதான் செங்குட்டுவன் அங்கு வந்து சேர்ந்தான். அமைச்சர் அடிம்பில் வேலோடும் படைத்தலைவன் வில்லவன் கோதையோடும் உள்ளே நுழைய முயன்ற சேரன் சட்டின்று வாயிற்படியில் தானும் நின்று மற்றவர்களையும் நிற்கச் சொல்லி பரணரின் பதிற்றுப்பத்தின் 5ஆபத்தின் வரிகளையும் அவற்றை சிறப்பு செய்த இசையையும் காதில் வாங்கி நின்றார் சிறிது நேரம். பிறகு உட்புகுந்து கூட்டத்தில் அமர்ந்திருந்த பரணரை அணுகி, புலவர் பெருமானே, இந்த செய்யுள் எப்பொழுது எழுதப்பட்டது என்று விசாரித்தார். 2-3 மாதங்கள் இருக்கும் என்றார் புலவர். இப்பொழுது நடந்ததை முன்னமே எப்படி எழுத முடிந்தது? மன்னன் குரலில் கனிவு தோன்ற விசாரித்தார். சேரனை மண்ணில் எதிர்த்து பிழைத்தவர் இல்லை, கடலில் மட்டும் எப்படி வெல்ல முடியும் என்றார் பரணர். சேரமன்னா, பிற்காலத்தில் பகை வரை கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று நீ அழைக்கப்படுவாய் என்று உரைக்கவும் செய்தார். மன்னன் தலை வணங்கினார். பரணர் பெருமானே, இந்த செய்யுள்களுக்கு என்ன கொடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை என்றார். ஏற்கனவே உன் மகனை எனக்கு பரிசாக வழங்கிவிட்டாயே, வேற என்ன வேண்டும்? உன் ஒரே மகன் நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் அந்த குட்டுவன் சேரனியை எனக்கு அழித்து விட்டாயே மன்னா, இதைவிட சிறந்த இன்னொரு பரிசு இருக்க முடியுமா என்று கேட்ட புலவர், மன்னா நீ எதற்கு வந்தாய் இத்தனை காலையில் என்று விசாரித்தார். மன்னன் பதில் சொல்ல முன்பு அமைச்சர் அழிப்பில் வீழே பதில் சொன்னார். இங்கு இன்று மாலை விசாரணையை வைத்துக் கொள்ள மன்னர் முடிவு செய்திருக்கின்றார் என்று. இங்கா? புலவர் கேள்வியில் வியப்பு இருந்தது. ஆம் பரணரே என்றார் மன்னர். இங்கு இடம் போதுமா? சங்க பலகையில் இடமாயிருக்கிறது. புலவர்கள் அதிகமாவதற்கு தக்கபடி அது பெரிதாக இடம் கொடுக்கும். இது சங்க பலகையா? ஆம் பரணரே, இது சங்க பலகைதான். எனது புலவர் தான் சங்கத்தின் தலைவர். இன்று அவர் முன்னால் விசாரணை நடைபெறும். அவரும் சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும் என்ற மன்னன் அன்று காலையிலேயே அங்கு தங்கிவிட்டான். விசாரணைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய அமைச்சருக்கு உத்தரவிட்டார். மாலையும் மெல்ல மெல்ல நெருங்கியது. அன்று முசிறியில் வெளிவரப்போகும் பல ரகசியங்களை மறைக்க முயலுபவன் போல பகலவனும் மலை வாயிலில் விழுந்து மெதுவாக இருளை பரப்ப முற்பட்டார். புலவர் இல்லம் அன்று மாலையில் பெரும் கோட்டை போல் காணப்பட்டது. வாயிலில் ஆயுதம் தாங்கிய வீரர்கள் பலர் காவல் செய்தனர். உள்ளே பரணரின் பெரும் கூடத்தில் 4 பக்கங்களிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அந்த கூடத்தின் 1 பக்கத்தில் பெரும் அரியணை ஒன்றில் சேர மன்னன் கம்பீரமாக வீற்றிருந்தான். நீதி செலுத்தும் தண்டமாக செங்கோல் அவன் கையை அலங்கரித்தது. அரியணையில் 1 பக்கத்தில் வில்லவன் கோதையும் இன்னொரு பக்கத்தில் சஞ்சயனும் பொம்மை போல் சிறிதும் அசையாமல் நின்றிருந்தனர். சஞ்சயன் கையில் மட்டும் நீளமான வெள்ளி தடி என்று பற்பல வைரங்கள் பதித்த பிடியோடு விளக்குளியில் பளபளத்தது. மன்னன் சஞ்சயனை நோக்கி தலையை லேசாக திருப்பியதும் தூதனான சஞ்சயன் கட்டியம் கூறினான். தேர குல பெருந்தகை, புலவருக்கும் புரவலன் இமயத்தின் லட்சினை பொறித்த மாவீரர், கடல் பிறகூட்டிய செங்குட்டுவர் வாழி, அவர் அறம் வாழி, அவர் நீதி வாழி. விசாரணை தொடங்குகிறது. அமைதி, அமைதி, அழைத்தால் என்று யாரும் பேச வேண்டாம் என்று இறைந்து கூறினான். அடுத்து வில்லவன் கோதையை அழைத்தான். லேசியஸ், லேசியஸ் என்று. அடுத்த அறை ஒன்றிலிருந்து முதலில் கிளேசியஸ் இருவர் கையை பிடித்து தாங்க உள்ளே வந்தான். அவன் உட்கார் ஓர் ஆசனம் கொடுக்கும்படி மன்னன் சைகை காட்ட சற்று எட்ட ஓர் ஆசனம் போடப்பட்டது. அதில் அவன் அமர்ந்ததும் வில்லவன் கோதை கேட்டான், லேசியஸ், முசிறி துறையில் கூடியிருந்த யவனர்களை நீ மன்னருக்கு எதிராக புரட்சிக்கு தூண்டியதாகவும், சுள்ளியாற்று தென்கரையில் குடியிருப்பிலிருந்து அரேபியர்களையும் உன் புரட்சிக்கு இழுத்துக் கொண்டதாகவும் உன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கின்றாய்? கிளேசியஸ் தனது தலையை தூக்கினான் கம்பீரமாக.
உற்றத்தை அமைச்சர் மாளிகையை ஒப்புக்கொண்டு விட்டேன், தண்டனை பெற காத்திருக்கின்றேன்
என்றான் சிறிதும் அச்சமில்லாத குரலில். புரட்சிக்கு தண்டனை என்ன தெரியுமா என்று விசாரித்தான் வில்லவன் கோதை.
தெரியும், மரண தண்டனை என்றான் கிளேசியஸ்.
அதை பற்றி நீ கவலைப்படவில்லையா?
இல்லை.
உயிரில் விரக்தி பிறந்து விட்டதா?
இல்லை. உயிர் கொடுத்தவர் உயிரை திரும்ப பெறுவதில் தவறில்லை.
உனக்கு உயிரை கொடுத்தவர் யார்? வில்லவன் கோதை இந்த கேள்வியை சற்று அழுத்தமான குரலில் கேட்டான். கிளேசியஸ் அச்சமற்ற பரிதாபமான விழிகளை மன்னரை நோக்கி உயர்த்தினான்.
மும்முறை என் உயிரை காப்பாற்றிய சேர மன்னர், இன்று விசாரணை புரியும் மகாவீரர் அன்பின் சிகரம்
என்று சொன்னான் வருத்தம் தோய்ந்த குரலில். மன்னரா, உனக்கு மும்முறை உயிரளித்தவர் என்று மீண்டும் வினவினான் வில்லவன் கோதை.
ஆம்.
எப்படி, எவ்வப்பொழுது காப்பாற்றினார் என்று விளக்கமாக கேட்டான் வில்லவன் கோதை.
அது ஒரு பேரும் கதை, கேளுங்கள். அதை சொல்லியாவது எனது நெஞ்சின் துன்பத்தை ஆற்றி கொள்கியது
என்ற முகவரையோடு தனது கதையை சொன்னான் கிளேசியஸ்.
கிரேக்க நாட்டில் கலவரம் ஏற்பட்ட காலம், பிற நாடுகளை நாடிய யவனர் குடும்பங்கள் கிளம்பிய காலகட்டம். அப்படி கிளம்பியவர்களில் எனது தாயும் ஒருத்தி. பல உறவினர்களோடு ஒரு மரக்களத்தில் அவள் இந்த முசிறியை அடைந்தாள். இந்த ஊரில் கடற்கரையோரமாக இருந்த யவனர் சேரியில் தங்கினாள். கிழக்க நாட்டிலேயே ஓர் அயோக்கியனால் பல துன்பங்களுக்கு இலக்கான என் தாய் அமைதியான வாழ்க்கையை நாடி இங்கு வந்தாள். இங்கும் அந்த அயோக்கியன் என் தாயை தொடர்ந்து வந்தான். ஒரு நாள் என் தாயை பலவந்தமாக கற்பழித்தாள். என் தாய் கதறினாள். அப்பொழுது அவள் குடிசை கதவை திறந்து கொண்டு வந்த ஒரு வீரர் அந்த யவன அயோக்கியனை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே சென்றார். அப்புறம் அந்த அயோக்கியனை என் தாய் சந்திக்கவில்லை. அவளை காப்பாற்றிய வீரர் மட்டும் அடிக்கடி வந்து அவளை விசாரித்து சென்றார். அந்த அயோக்கியனை நடத்தியால் என் தாய் கரு உற்றிருந்தாள். அந்த கரு நான் தான். என் தாய் என்னை இன்று சில நாட்களுக்குள் இறந்து விட்டாள். இறக்கும் தருவாயில் என்னையும் ஒரு சீலை, ஒரு குழுவாள் இவற்றையும் அந்த வீரனிடம் ஒப்படைத்தாள். அவர் என்னை வளர்க்க சில யவனர்களுக்கு கட்டளையிட்டார். நான் வாலிபத்தை அடைந்தேன். சிறு வயதிலேயே எனக்கு வாட்போர் கற்றுத்தரப்பட்டது. வாலிபத்தை அடைந்ததும் பல யவனர்களை வாட்போரில் தோற்கடித்தேன். ஒரு முறை என்னிடம் தோல்வியடைந்த ஒருவன் நான் திரும்பிய சமயத்தில் என் முதுகில் கீழே கிடந்த எனது குருவாளால் குத்திவிட்டான். அப்பொழுது அங்கு தோன்றிய அந்த மகாவீரர் என்னை எடுத்து தோல் மீது போட்டுக்கொண்டு அதோ இருக்கும் அமைச்சர் வீட்டுக்கு அழைத்து போய் சிகிச்சை செய்து மீண்டும் யவனர் சேரிக்கு என்னை அழைத்து வந்து அங்கு விட்டு போனார். அதற்கு பிறகு என்னை யவனர்களின் தலைவனாகவும் நியமித்தார். அவர் செய்த தவறு அதுதான். தலைவனானதும் அதிகாரம் வந்தது. அதிகாரம் வந்ததும் ஆசை வந்தது. ஆசை பேராசியாக இந்த முசிறியில் யவனர் ஆட்சியை நிறுவவும் தூண்டியது. இதற்கு எனக்கு பலர் தூபம் போட்டார்கள். யவனர்கள் பெரிய வீர இனம் என்றும், அவர்கள் பிற நாட்டில் அடிமைகளாக வாழ்வது தவறென்றும் கூறுமார்கள் சோதிடம் சொன்னார்கள். வெள்ளை கருப்பு நிறங்கள் இதில் தலை காட்டின. உயர்ந்த இனத்தவரான வெள்ளையர் கருப்பரிடம் அடிமையாக வாழ்வது தவறென்றும் எனக்கு போதிக்கப்பட்டது. நான் மதியிழந்தேன். வணிகராக வந்து யவனர்களை சீருபாடையாக திரட்டினேன். புரட்சிக்கும் வித்திட்டேன், வளர்த்தேன். அந்த பணியில் இன்னொரு மகாவீரனும் எனக்கு கை கொடுத்தான். அவன்
வாசகத்தை முடிக்கவில்லை கிளேசியஸ். சிறிது தயங்கினான். அந்த வாசகத்தை கிளேசியஸ் வெளிவந்த அதே அறையிலிருந்து வெளிவந்த இன்னொருவன் முடித்தான். கடல் வேந்தன் என்ற சொற்கள் அந்த அறை வாயிற்படியிலிருந்து கண்ணீர் என்று ஒலித்தன. அங்கு கடல் வேந்தன் நின்றிருந்தான், முகத்தில் முறுவல் தவழ.
அவனை கண்டதும் இல்லவன் கோதை மன்னனை பார்த்தார். அமைச்சர் கண்களும் அரசரை நோக்கின. கடல்வேந்தன் கண்களும் சேரவேந்தன் கண்களும் நீண்ட நேரம் நான்கு வேல்கள் உராய்வது போல் சந்தித்து நின்றன. கடைசியில் மன்னர் பேசினார். கடல்வேந்தனே, கிளேசியஸ் செய்த துரோகம் அதிகமா நீ செய்த துரோகம் அதிகமா என்று வினவினான்.
மன்னர் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றான் கடல்வேந்தன்.
நீ என்ன சொல்ல விரும்புகின்றாய் என்று மன்னன் வினவினான்.
உண்மையை என்றான் கடல்வேந்தன்.
சேர மன்னன் சிறிது சிந்தித்தான். பிறகு நிலக்கள்ளி என்று அழைக்க நிலக்கள்ளி மற்றொரு அறையிலிருந்து தோன்றினால் தலை வணங்கினாள்.
நிலக்கள்ளி என்று சற்று கடுமையாக அழைத்தான் மன்னன்.
மன்னுவா, நிலக்கள்ளியின் குரலில் லேசான அச்சம் இருந்தது.
உன் கடமையை செய் என்றான் மன்னன்.
நிலக்கள்ளி அங்கிருந்து அனைவரையும் ஒருமுறை உற்று பார்த்தாள். பிறகு மெதுவாக நடந்து கடல்வேந்தனை நெருங்கினாள். அடுத்து நிகழ்ந்தது அனைவரையும் உள்ளுக்கிய ஒரு விசித்திரம், நம்ப முடியாத விளைவு. ஆனால் நிலக்கள்ளி அதை எத்தனை அலட்சியமாக செய்தாள்.
தாமதிக்காதே, அவனை அழித்துவிடு என்றான் மன்னன்.
தனது இடையில் இருந்த குருவாளை எடுத்து கொண்டாள் நிலக்கள்ளி.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒலியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.